ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு: சூத்திரம் 4, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பொன் அணி ஆடை மாலை போது மேலான போது இங்கு என்னணி யான் என்று உன்னி இருந்தனை. பிரிந்தபோது நின்னணி நீயும் அல்ல ஆயினை, காயம் நின்னின் அந்நியமாகும், உன்னை அறிந்து நீ பிரிந்து பாரே. ஒரு நகை போட்டிருக்கோம், 20 பவுன் நெக்லஸ் கழுத்தில் மாட்டியிருக்கிறோம். அதை அணிந்திருக்கும் போது அது என்னுடைய நகை அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். நமக்கு சொந்தமில்லாத நகை நம்ம நினைப்போமா? 20 பவுன் நகை என்ன ஆறுது, கொடுக்க முடியுமா? அது இல்லாதப்போ பிரிந்தபோது நின்னணி நீயுமெல்லாம் ஆகிட்டேன். என்னுடைய நகையை நினச்சிக்கிட்டு இருந்தோம், பஸ் நல்லா அருமையான ஒரு 2 பவுன் மோதிரம் போட்டிருப்போம், பஸ்ஸில் இறங்கி வரும் பார்க்கும்போது மோதிரம் இருக்காது. என்னுடைய மோதிரம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அதை ஒன்றை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. என்பது போல இந்த உடல் உனக்கு அந்நியம். அந்நியம் நம்ம சம்மந்தம் இல்லாது, உயிருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சம்பந்தப்படுத்தப்பட்டது ஒரு காரணம் பற்றி. ஏன்னா இந்த உயிருக்கு வந்து இந்த உடல் இல்லை அப்படின்னா அதுக்கு அறிவு விளக்கம் கிடைக்காது. என்ன காரணத்துக்காக இந்த உடல் கொடுக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உயிருக்கு அறிவு பெறும் வண்ணம், அறிவு பெறுவதற்காக. அழுக்கா இருந்த ஒரு பித்தளை பாத்திரத்தை நம்ம எலுமிச்சம்பழம் புளியெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே தேய்ச்சி வச்சிருக்கோம், தேய்ச்சி வச்சு அப்படியே வச்சிருவோமா? அதோட சேர்த்து எல்லாத்தையும் நீக்கிடுவோம் இல்லையா? அந்த பாத்திரப்பரம் பளபளப்பாயிடும். இந்த எலுமிச்சையும் நீக்கணும், புளி சேர்க்க கரைச்ச புளியும் நீக்கணும், அப்போதான் பாத்திரம் பிரகாசமாகும். பாத்திரம் பிரகாசமான பிறகு இந்த எலுமிச்சம்பழமும் புளியும் வேணும்னு பாத்திரத்தை போய் நம்ம மறுபடியும் வச்சு அது என்ன ஆயிரும்? அழுக்காயிரும். அதனால ஞானம் வந்துருச்சு அப்படின்னா இந்த உடம்பு தேவையில்லை நமக்கு, சாமி அது சரியாக பார்த்து கொடுத்துருவார். அதனாலதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. சும்மா இல்லை அந்த பாட்டு, நமக்கு எப்போ எந்த உடம்பு தேவைன்னு பார்த்து கொடுக்குறாரு. எப்போ நமக்கு ஞானம் வருமோ அவனுக்கு இனிமேல் இந்த உலக பந்தம் தேவையில்லை, இந்த உடல் இதுகாலம் அவனை பந்தித்து இருந்து அந்த உடல் தேவையில்லைன்னு சுவாமியே விளக்குறாரு. இதெல்லாம் போய் நம்ம பிரதோஷத்துலேயும் சாமிகிட்ட போய் வேண்டுவோமா? சாமி நேரம் பார்த்து சரியாக என்னோடய தத்துவங்களெல்லாம் நீங்கள் விளக்கிறோன்னு நீங்கள் பாட்டு வச்சுட்டு போயிடாதீங்க, மறந்து போய் நான் மீண்டும் பறந்துடுவேன். இப்படியெல்லாம் நம்ம கேட்டாவது செஞ்சிட்ருக்கிறாரு. உங்களே யாராவது நீங்கள் சிவஞான சித்தியார் வகுப்பு படி பயிலணும்னு விண்ணப்பம் வச்சுருப்பீங்களா? சூரமான்ட்ட அதெல்லாம் கேட்டால் இந்த வகுப்பு நடத்துகிறார், கருணையோடு அவர் செய்கிறார் இல்லையா? நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் பாஸ் செய்வார். அதான் அடியவர்களுக்கு மெய்த்தாயினும் இனியானைன்னு பெரிய புராணத்தில் சொல்லுவார். மெய்த்தாயை விட தாய் கூட தெரியாது தன் பிள்ளைக்கு என்னென்ன வேணும்னு, ஓரளவு தான் தெரியும், முழுமையாக தெரியாது. சுவாமி வந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நொடியும் நம்மோட இருந்து நமக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நம்ம கொடுக்குறார். அதனால் இந்த உடல் வேற, அது அந்த காரணத்துக்காக தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டது. இந்த உடல் அந்நியம்னு உன்னை அறிந்து நீ பிரிந்து பாரே. அப்படி பிரித்து பார்க்க முடியுமா? பார்க்கணுமே, என்னைக்கு நமக்கு அந்த ஞானம் வரும்? இந்த உடல் அந்நியம்னு நம்ம நினச்சிட்டாலே அது ஞானத்தினுடைய உச்சம். உடல் அந்நியம்னு நினச்சிட்டோம், நாம் வேற இந்த உடல் வேற. ஒளி வீசும் தேகமுடைய இந்த உடல் நாம் இல்லை. 6 அடி உயரம், 80 கிலோ வெயிட், நல்ல கருமையான முடி, நீண்ட கைகள், நீண்ட கால், இதுதான் நான் நினைச்சோம் அப்படின்னா அவ்வளோதான், அடுத்து 1,00,000 பிறவி தயாராக இருக்கு. இது நம்ம இல்லை அப்படின்னு அவர் நினைக்கணும். இந்த உடலுக்கு நாம அந்நியம், இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத உணரணும் என்று அல்லு சிவாச்சிய சுவாமிகள் இங்கே நமக்கு அறிவித்துகின்றார். காயம் நின்னின் அந்நியமாகும், உன்னை அறிந்து நீ பிரிந்து பாரு. இப்போ இந்த உலகத்தை பாருங்க, உலகம் என்ன சொல்லுது? காயம்தான் எல்லாமே. இப்போ இந்த அழகு சாதன பொருட்கள், அந்த கம்பெனி தான் இந்த உலகத்தில் வந்து உலகத்திலே நம்பர் ஒன்னாக இருக்கேன். 50 இன்பத்தை மூலதனமாக வச்சு யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ, தொழில் பண்ணுறாங்களோ, அவங்க டாப்பில் இருப்பான். ஏன்னா 50 அடிமைகள் இந்த உலகத்தில் அதிகம். ஒரு அவங்க மட்டும்தான் உலகத்திலே 50 அடிமை, 50 கடிமையானது தான். தோல் சிகப்பாக இருக்கணும், தடவை கருப்பு இல்லாமல் இல்லாமல் இருக்கணும், ஒரு சின்ன காயம் வந்துடக்கூடாது, அது தெரியக்கூடாது, முடி நரைத்திடக்கூடாது. இதுக்கெல்லாம் என்னென்ன உண்டோ, சித்தாந்தம் என்ன சொல்லுது, நாம் எப்படி போய்கிட்டு இருக்கோம் பாரு. நேர்மாறா இந்த உலகியல் வாழ்க்கை சைவ சித்தாந்தத்துக்கு நேர்மாறாக இருக்கிறது. எனவே அன்பர்கள் இந்த பாடல்களெல்லாம் படித்து தாமரை இலை தண்ணீர் போல வாழ பழகிக்கிறோம். சில நேரங்களில் சில வேடத்தை கட்டிட்டு அந்த வேடத்துக்குரிய நடிப்பு செஞ்சுதான் ஆகணும். டாக்டராக இருப்போம், இன்ஜினியராக இருப்போம், ஐடி ப்ரொஃபஷனலாக இருப்போம், வாத்தியாராக இருப்போம், இது நம்ம கட்டிக்கிட்டு அந்த வேடம், அந்த வேடத்தை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம கட்டிருக்கிறது வேடங்கிற எண்ணத்தோடு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே அதுதான் முக்கியம், அந்த சிந்தனை ரொம்ப முக்கியம். தாமரையில் தண்ணி போல இருக்கிறது கேட்க மறந்துட்டேன். அந்த தோலின் பாவை, தோற்பாவை பார்த்தோம் இல்லையா, தோற்பாவை வந்து மாணிக்க சுவாமிகள் ஒரு பாடலை சொல்கிறார். அன்பர்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா தோற்பாவை? கண்ணனையா ஞாபகம் இருக்கா? திருவாசகம் பாராயணம் பண்ணுவீங்களே நிறையா, தோலின் பாவைன்னு மாணிக்க சுவாமிகள் இடத்த சொல்வார். முதல் வரி ஆனந்தமாலை, தோலின் பாவாய் கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை, மாலும் காட்டி சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய். அற்புதமான பாடல் அந்த பாடல், எங்க சிந்திக்க ரொம்ப பொருத்தமா இருக்கும் இந்த பாடல் பாருங்க. ஆனந்த மாலையில சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி, அதாவது சமய விஷேட நிர்வாண அபிஷேக தீட்சை, அந்த தீட்சை இல்லாம அந்த ஞானம் இல்லாம அதையெல்லாம் அனுஷ்டிக்காம தோலின் பாவை கூத்தாட்டாய், தோலின் பாவை கூத்தாட்ட மாதிரி இந்த ஐம இந்த வினை பயனில் மாட்டி இந்த பிறக்கிறது இறக்குறது, பிறக்கிறது இறக்குறது, கண்மபலன் அனுபவிக்குது, பிறக்கிறது இறக்குறது என்று அந்த பாவைக்கு எப்படி எந்த ஆற்றலும் இருக்காதோ அது போல நான் இருக்கிறேன் சுவாமி. தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனே, சுழன்று விழுந்து கீழே விழுந்தா அவன் 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 கீழே போடனா கீழே வரணும், மேலே வரணும் மேலே வரணும், பிறக்கணா பிறக்கணும், இறக்கணா இறக்கணும், அது விதிப்படி. மாலும் காட்டி மயக்கத்தை காட்டி, வழிகாட்டி அருமையான ஒரு நெறியையும் காட்டி. அடுத்து சொன்னார் பாருங்க அந்த வார்த்தை, வாரா உலக நெறியேற, வாரா உலக நெறியேறன என்னது, சிவலோகம். இந்த உலகம் வந்து மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்துகிட்டே இருப்போம், அந்த உலகத்துக்கு போயிட்டோம்னா திரும்ப வரமாட்டோம். வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை, குருவுடு குருவுடையுமாக வந்து ஆட்கொண்டார். கொடியேன் என்றோ கூடுவதே, அவரை பிரிஞ்சிருக்கிறன்னா நான் கொடியவன், அதனால கொடியவன் நான் மீண்டும் அவர் திருவிடியை சென்று எப்போ சேரப்போறேன் என்று மணிக்கம் சொல்லுவார். தோலின் பாவை கூத்தாட்டம் திருமுறைக்கும் சித்தாந்தத்துக்கும் எவ்வளவு அருமையா தொடர்பு பற்றி போது பாருங்க. போன வாரம் கூட நம்ம சிந்திச்சோம், இமவான் மகளுக்கு இறைவன் வந்து தாயாக இருக்கிறான், கேழ்வனாக இருக்கிறான், மகனாக இருக்கிறான், தமையனாக இருக்கிறான் என்றெல்லாம் சிந்தித்தோம் இல்லையா, அது போலதான் இருக்கும். அப்போ பாடலுக்குள் மீண்டும் செல்வோம். எப்படி அந்த பொன்னணி ஆடை மாலை, நம்ம அணிந்திருக்கிற மாலை நகை ஆடை இதையெல்லாம் நாம்னு அணிந்திருக்கும் போது நினைப்போம், அது பிரித்து வச்சுட்டோன்னா அது நாம் இல்லைன்னு என்று உணர்றது போல, இந்த உடலையும் நம்ம அந்நியமாக உணர கொஞ்சம் கொஞ்சமாக பழக முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிக்க முயற்சிக்க ஒரு காலத்தில் அது கைவிடும். அது வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் மீண்டும் நீங்கள் இந்த நம்ம இந்த தூலதேகத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இந்த உடலை அந்நியமாக நம்ம என்றைக்கு பார்த்துட்டோமோ, எப்போ நமக்கு இந்த பக்குவம் வந்துருச்சோ, அதுக்கப்புறம் நமக்கு மீண்டும் இப்படி ஒரு உடல் வராது, இது சத்தியம். இந்த உடல் நாம் நினைச்சிட்டு இருக்கிறவரை இதே மாதிரி இன்னொரு உடல் வந்துகிட்டே இருக்கும். உடல் யானல்லேன் இந்த உணர்வு யானல்ல ஆனால், இந்த உணர்வு யானல்ல ஆன கடன் யாதென்னின், வேறு கண்டு உணர்வு என்னது என் கை, இடரிலா எந்த ஆன்மா என்ற போது ஆன்மா வேறோ, திடனதா உயிரை வேறு கண்டிடார் செப்பலேகான். இப்போ இப்போ அருமையான கேள்வி, இப்போ என்னுடைய நகை, என்னுடைய ஆடை, என்னுடைய வீடுலாம் சொன்னது போல ஆன்மாவையும் என்னுடைய ஆன்மான்னு சொல்ற ஒரு மரபு இருக்கே, அப்ப அப்படி சொல்லும்போது அந்த ஆன்மா வேறாயிரதா ஆகிருமா என்று சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வருது, அப்படி ஆயிடுமா? உடல் யான் அல்லேன்னு சொல்ற மாதிரி உணர்வு யான் அல்ல ஆன கடன் யாதென்னின் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உணர்வு யான் அல்ல அப்படின்னு சொல்லும்போது உணர்வு எங்கேருந்து வரும் அப்படின்னா, விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம். ஆனந்த இப்போ உடல் யான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாரார் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால், தூல தேகம், சூக்கும தேகம், குணசரீரம், இதைத்தான் நாம் அல்ல. ஆனால் அந்த உணர்வு வந்து எங்கேருந்து வருகிறது என்றால், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். எனவே இது உயிராக நம்ம கருதலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது, என்று ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து அதுக்கு சொல்லும்போது அப்படி நாம் கருத முடியாது என்று அரந்தி சவாச்சார சுவாமிகள் நிறுவுகிறார். ஏன்னா அதுவும் வந்து சடப்பொருள் தான். ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு என்ன காரணம், என்னுடைய ஆன்மா நான் சொல்லும்போது அது அது அந்த மாதிரி ஒரு பொருள் வருகிறதே என்று சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த பாடலில் விளக்கம் கொடுக்குறார். புந்தியை மனமது என்றும், மனமது புந்தி என்றும், சிந்தையை சீவன் என்றும், சீவனை சிந்தையென்றும், முந்தனை ஆன்மா என்றும், ஆன்மாவை முந்தன் என்றும் வந்திடும் எந்தன் ஆன்மா என்றது மற்றொன்றை கான். இதற்கு வந்து தமிழில் ஆகு பெயர்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பொருளுக்கு அந்த பொருளுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும், ஆனால் அது இன்னொரு பொருளை தாங்கி நிற்கும்போது அந்த பெயரையும் அது பெறும். முன்னமே நம்ம செஞ்சுருப்போம், கீரைக்காரர் கடையில் தெருவில் விட்டுட்டு போவார், கீரைக்காரர் பெயர் நமக்கு தெரியும்னா நமக்கு அவர் பெயர் என்னது, கீரை பாய் விட்டுட்டு போவார், பாய், அவர் பேர் பாயா, இல்லை பாயினா அவர் பாயா ஆயிடுவாரா, கீரைனா கீராயிடுவாரா. எனவே அதனால் எனது ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டாப்புல அது வந்து ஆன்மா வேற, நீ வேறன்னு ஆயிட முடியாது. அந்த இது வந்து ஆகு பெயர் ஆகுது. எங்கே அப்படின்னா, புத்தியை வந்து சில நேரங்கள்லாம் மனம்னு சொல்லுவோம், மனத புத்தின்னு சொல்லுவோம், சிந்தையவே வந்து நம்ம ஜீவன் சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, புருட தத்துவம் இருக்குது. புருட தத்துவம்னா என்ன அப்படின்னா, அந்த வித்யா தத்துவங்கள் ஆறையும் உயிர் பற்றி இருந்து அறிவிச்சு செயல்படக்கூடிய அந்த நிலையை புருட தத்துவம்னு சொல்லுவோம். புருஷன் ஆன்மா தான் அது, ஆனால் தத்துவம், அந்த தத்துவம்னு சொல்லும்போது அது அறிவற்ற பொருள் தான். ஆனால் புருடன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆன்மா, அப்போ நம்ம அறிவற்ற பொருள்னு சொல்லிடுவோமா இல்லையே. புருட தத்துவம்னு சொல்லிட்டாப்புல அது அறிவற்ற பொருள் கிடையாது, அது ஆன்மா. முப்பத்தாறு தத்துவத்தில் இந்த புருட தத்துவம் வந்து ஆன்மா தான், நம்ம ஆன்மாவை தான் நம்ம சொல்கிறோம். அதுபோல் இது ஆகு பெயர். ஆகு பெயர் வந்து நம்ம இப்போ நாயன்மார், இப்போ பெரிய பெரிய பிராணத்தை 63 நாயன்மார்கள் சொல்லுவோம். சில இடங்களில் இறைவரே நாயனார்னு நம்ம சொல்லுவோம், இறைவரே நாயனார்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நாயன்மார்னு அர்த்தம் இல்லை, நாயனார்னா தலைவர்னு அர்த்தம். இங்கே வரும்போது நாயனார்களுக்கும் நாயனாராக இருக்கக்கூடிய தலைவர் என்று பொருள் கொள்ளணும். அதுபோல தான் இங்கே அதனால் முத்தனை ஆன்மா என்று, இப்போ சில நேரங்களில் வந்து வேதங்களில் இறைவனை ஆன்மா என்று சொல்வது என்ன அப்படின்னா, அது பரமான்மா, ஜீவான்மான்னு சொல்லுவது, பரமான்மான்னு சொல்லுவது என்று கூறுகிறார். ஒன்று இன்னொரு பொருளே ஆகு பெயர் என்ற அந்த நிலையிலிருந்து அழைக்கப்பெறும், அப்படி அழைக்கப்பட்டுட்டதுனால அது வேற பொருள் ஆகிவிடாது. அறிவு உடல் சிந்தை ஆன்மா அனைதலால் ஆன்மா என்பர், எரிசுடர் விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக்கு என்றார் போல. இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. பொறிபுலன் கரணமெல்லாம் புலப்படும் அபேதமாகி பிரிதராத அறிவது ஆன்மா அறிவுருள் பின்னமாமே. மீண்டும் ஆன்மாவுடைய நிலையை சொல்றாங்க, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடியது ஆன்மா. இந்த அறிவு உடல் சிந்தை இந்த எல்லாத்தையும் பெற்றதுனால ஒவ்வொன்றையும் நம்ம இந்த சில நேரங்க இப்போ அப்பர்சாமி சொல்லுவார், நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீவா, நெஞ்சே நீவா. இப்போ நெஞ்சுன்னு சொல்லும்போது அந்த கரணங்களும் ஒன்றாயிருது. அப்போ அந்த கரணத்தை தான் சொல்கிறார், ஆன்மா ஆன்மா அந்த கரணமாயிருமா, இல்லை அந்த கரணத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆன்மா. கீரையை வித்துட்டு போகிற கீரைக்காரர், பாயை வித்துட்டு போகிற பாய்க்காரர், அந்த மாதிரி. அதனால் இங்கே ஆன்மான்னு சொல்லிட்டதுனால அதை நம்ம வந்து ஆன்மாக்கு வேற பேர் கொடுத்துட்டதுனால அதுவே ஆன்மா ஆகிறது. இனிமே அறிவு உடல் சிந்தை ஆன்மா அனைதலால் ஆன்மா என்றார் போல. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும்போது, எரிசுடர் விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக்கு என்றார் போல. இப்போ ஒரு விளக்கு எடுத்துட்டு வா பொருத்தணும் அப்படின்போம், ஆனால் விளக்கு அப்படின்னா தீபம் எரிஞ்சாதான் அது பேர் விளக்கு, அந்த தீபத்துக்கு பேர் தான் விளக்கு. அந்த தீபம் எரிவதற்கு முன் அதற்கு பேர் தகழி. யாரா சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம், அப்படி சொல்லாடலே இப்போ இல்லை, தகலின்னு சொல்ல மாட்டோம். அதை பொறுத்துட்டே தான் அது விளக்கு. ஆனால் பொறுத்ததுக்கு முன்னமே விளக்குன்னு சொல்கிறோம்ல, ஏன் அந்த தீபத்தை தாங்கி இருக்கக்கூடிய தகழி அந்த தீபத்தினுடைய பெயரை பெறுகிறது. எரிசுடர் விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக்கு என்றார் போல. அதனாலதான் இப்போ பல கரணங்களையும் மற்ற இடங்களையும் ஆன்மான்னு சொல்றதுக்கு அதுதான், அதுதான் காரணம். பொறி புலன் கரணம் எல்லாம் புலப்படும் அபேதமாகி துரிதராது அறிவது ஆன்மா என்று பொருள். கண்ணுக்கு அறியப்படக்கூடிய அந்த பொறி புலன்களை கொண்டு கண்ணுக்கு அறியாத ஆன்மாவை நாம அவ்வாறு அழைக்கின்றோம் என்பதுதான் அந்த பாடலுடைய பொருள். ஆனா ஆன்மா அறிபொருள் பின்னமாமே என்றால், ஆன்மா அறிபொருள் பின்னமாவே என்றால், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது ஆன்மா என்று கூறுகிறார். அடுத்த பாடல்ல, கண்டு உணர் புருடன் வேறு கனவு கண்டு உடங்கி காயம் உண்டியும் இணையுமின்றி கிடந்து உயிர்த்திட உணர்ந்து கண்டிடும் கனவும் சொல்லி ஒடுக்கமும் கருதி வேறாய் உண்டியும் இணையும் உற்று இங்கு உணர்த்திட உணரான் இருக்கும். ஆன்மாங்கிறது உணர்த்த உணரக்கூடிய பொருள் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்றார். புருடனா இருக்கக்கூடிய அந்த ஆன்மா நனவு நிலையிலிருந்து கனவு நிலைக்கு சென்று உடுங்கி உறக்கத்தை அடைந்து அதுக்கப்புறம் பேருறக்கத்தை சென்று பேருறக்கத்திலிருந்து உயிர்ப்படங்களுக்கு சென்று மீண்டும் விழிப்பு நிலையை அடைந்து ஒவ்வொரு நிலையாக கடந்து மீண்டும் நனவு நிலையை வருகிறது. அப்படி வந்ததுக்கு அப்புறம் கனவுல கண்டதையெல்லாம் அந்த ஆன்மாவால் சொல்ல முடிகிறது. அதே நேரத்தில் உறக்கத்திலையும் பேருறக்கத்திலையும் பெற்ற அனுபவத்தை அதால் ஓரளவு சிந்திக்க முடியாது, முழுமையாக சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் ஐந்தவத்தையில மேலும் கீழும் சென்று வரக்கூடிய அந்த ஆன்மா தானாக உணர்வதில்லை, உணர்த்த உணரப்படுகிறது. உணர்த்ததான் அது உணரும். அது தானே உணரும் அப்படின்னா எல்லா நேரத்தையும் உணர்ந்து கொண்டே இருக்கணும் என்று கூறுகிறார். இப்ப இரண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி பாடல். இப்போ ஒரு சந்தேகம் வருது, புருடனே தான் இல்லை, புருடன்ட்ட தான் அறிவீச்சு செயல் இருக்கு, அறிவது புருடன், புருடன் தான் இங்க ஆன்மா நம்ம பொருள் கொள்ளணும். அப்படி என்றால் புருடனே அறிவான் ஆகி பொறி புலன் ஆதி போதம் தருவது என். ஆன்மா அறிவுடைய பொருள்னா அந்த ஆன்மாக்கு எதுக்கு ஐம்புரி ஐம்புலன்கள் மற்றும் அறிவீச்சை செயலாகிய மற்ற கலை நீதி காலம் நீதி கலை வித்தை அறங்கோடெல்லாம் கொடுக்கணும், மற்ற தத்துவங்கள்லாம் சேர்த்து வைக்கிறது ஏன் என்றால், அறிவு மாயா தனுகரணாதி பற்றி வருவது இங்கு, இங்கு அனாதியாக மலத்தின் மறைந்து நிற்பன் அருவனாய் இவற்றோடும் ஆளும் அமைச்சரும் அரசும் போல்வன். அனாதியே கேவல் நிலையில மலத்தால் மறைக்கப்பட்டு நின்றான் அருவப்பொருளாக. யாரு? இந்த ஆன்மா. அவனுக்கு அறிவு வரும் பொருட்டு மாயாதி தனுகரண மாயை தனுகரணாதி போகங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கிடைக்கப்பட்ட தனுகரண போகங்களை அந்த ஆன்மா எவ்வாறு பயன்படுத்தும் என்றால், அவன் ஒரு அரசன் போலவும் கொடுக்கப்பட்ட தனுகரணங்களை அரசன் ஆணையேற்று நடக்கும் அமைச்சர்கள் போலவும் இந்த ஆன்மா பயன்படுத்தும், அமைச்சரும் அரசும் போல்வன் என்று நிறைவு செய்கிறார். இத்தோடு இந்த இரண்டாவது அதிகரணம் நிறைவு பெறுகிறது. நான்காவது சூத்திரத்தில் இரண்டாவது அதிகரணம், நான்காவது சூத்திரத்தில் வந்து நம்ம முதல் அதிகரணத்தில் என்ன பார்த்தோம்னா அந்த கரணம் ஆன்மா இல்லை என்று சிந்தித்தோம். இரண்டாவது அதிகரணத்தில் பல்வேறு சமயத்தவர்களுடைய ஆன்ம இலக்கணங்களை நம்ம நிறுவி அதை மறுத்தோம், எவ்வாறு வலுவுடையது என்று மறுத்தோம். அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம் கூறும் ஆன்ம இலக்கணம் என்ன, அது பசுத்தன்மையுடையது, அனாதியே இருக்கக்கூடியது, அனாதியே மலத்தால் ஆன மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடியது, வியாபகத்தன்மையுடையது என்று சிந்தித்தோம். பசுத்தன்மையுடைய அந்த ஆன்மா எவ்வாறு இந்த தத்துவங்களோடு கூடியது என்று சிந்தித்தோம். ஐந்து வகை சரீரங்களை சிந்தனை செய்தோம். அதுக்கு வழங்கப்பட்ட பேர் ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், அடுத்தது அன்னமய கோஷம் என்று ஐந்து வகை தேகங்களை கொடுத்து சிந்தித்தோம். அந்த தேகத்தை கொண்டு இந்த உயிர் படக்கூடிய இந்த உயிர் எவ்வாறெல்லாம் அந்த தேகத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது ஆன்மா என்பதையும் உரிய பாடல்களால் நம்ம நிறுவனம்.